ஓம் சாந்தி. முரளி தேதி 28/3/2026 காலை. முரளி, பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, ஒவ்வொருவரின் பாவத்தையும் உறிஞ்சக்கூடிய முதல் தரமான உறிஞ்சல் தாள், அதாவது பிளாட்டிங் பேப்பர், ஒரே ஒரு ஷிவ்பாபா ஆவார். அவரை நினைவு செய்தால் பாவங்கள் அழிந்துவிடும். கேள்வி: ஆத்மாவில் அனைத்தையும் விட எந்த ஆழமான கரை படிந்திருக்கிறது? அதை போக்குவதற்கு என்ன முயற்சி செய்ய வேண்டும்? பதில்: ஆத்மாவில் தேக அபிமானம் என்ற மிக ஆழமான கரை படிந்திருக்கிறது. அடிக்கடி ஏதாவது தேகதாரியின் பெயர் உருவத்தில் மாற்றிக்கொள்கின்றனர். தந்தையை நினைவு செய்யாமல் தேகதாரியை நினைவு செய்து கொண்டே இருக்கின்றனர். ஒருவருக்கொருவர் உள்ளத்தை துக்கப்படுத்துகின்றனர். இந்த கரையை போக்குவதற்கு ஆத்ம அபிமானி ஆவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். பாடல்: தன் முகத்தை தானே பார்த்துக் கொள்ளுங்கள். ஓம் சாந்தி. இனிமேலும் இனிய அனைத்து சென்டர்களில் இருக்கக்கூடிய குழந்தைகள், பாட்டை கேட்டீர்களா? எவ்வளவு புண்ணியம் செய்திருக்கிறேன், எவ்வளவு பாவத்தை அழித்திருக்கிறேன் என்று தன்னைத்தானே பாருங்கள். ஹே பதீத பாவனனே என்று முழு உலகமும் சாது சந்நியாசிகளும் அழைக்கின்றனர். பதீத மாணவர்களை பாவனமாக்கக்கூடியவர் ஒரே ஒரு தந்தையாவார். மற்ற அனைவரிடத்திலும் பாவங்கள் இருக்கிறது. ஆத்மாவில்தான் பாவங்கள் பதிவாகி இருக்கின்றன என்பதை நீங்கள் அறிவீர்கள். புண்ணியமும் ஆத்மாவில்தான் இருக்கிறது. ஆத்மாதான் பாவனமாகவும் ஆத்மாதான் பதீத்தமாகவும் ஆகிறது. இங்கு அனைத்து ஆத்மாக்களும் பதீத்தமாக இருக்கிறது. பாவ கரைகள் படிந்திருக்கின்றன. அதனால்தான் பாவ ஆத்மாக்கள் என கூறப்படுகின்றனர். பாவத்தை எப்படி போக்குவது? ஏதாவது ஒரு பொருளின் மீது மை அல்லது எண்ணெய் சிந்திவிட்டால் அதன் மீது பிளாட்டிங் பேப்பரை வைப்பர். அது முழுமையாக உறிஞ்சிவிடும். இப்பொழுது அனைத்து மனிதர்களும் ஒருவரை நினைவு செய்கின்றனர். ஏனெனில் அவர்தான் பிளாட்டிங் பேப்பராக இருக்கிறார், பதீத்த பாவனனாக இருக்கின்றார். அந்த ஒருவரை தவிர வேறு யாரும் பிளாட்டிங் பேப்பர் கிடையாது. அவர்கள் பல பிறவிகளாக கங்கையில் குளித்து வருகின்றனர். மேலும் பதீத்தர்களாகத்தான் ஆகிவிட்டனர். பதீத்த மாணவர்களை பாவனமாக்கக்கூடியவர் பிளாட்டிங் பேப்பர் ஒரே ஒரு ஷிவ்பாபா ஆவார். அவரும் ஒரு சிறிய புள்ளியாக இருக்கிறார். அனைவரின் பாவங்களையும் அழித்து விடுகிறார். எந்த யுக்தியின் மூலம்? பிளாட்டிங் பேப்பர் ஆகிய என் ஒருவனை நினைவு செய்யுங்கள், அதாவது மன்மனா பவ என்று கூறுகிறார். நான் சைத்தன்யமாக இருக்கிறேன் அல்லவா? உங்களுக்கு வேறு எந்த கஷ்டமும் கொடுப்பது கிடையாது. ஆத்மாக்களாகிய நீங்களும் புள்ளியாக தான் இருக்கிறீர்கள். தந்தையும் புள்ளியாக இருக்கிறார். என் ஒருவனை நினைவு செய்தால் உங்களது அனைத்து பாவங்களும் அழிந்துவிடும் என்று கூறுகிறார். நினைவின் மூலம் எவ்வளவு பாவங்களை அழித்திருக்கிறேன், எவ்வளவு பாவங்கள் செய்திருக்கிறேன், எவ்வளவு பாவங்கள் பாக்கி இருக்கிறது, இதை எப்படி தெரிந்து கொள்வது என்று ஒவ்வொருவரும் தனது உள்ளத்தை கேளுங்கள். பிளாட்டிங் பேப்பர் ஆகிய ஒரு தந்தையை நினைவு செய்யுங்கள் என்ற வழியை மற்றவர்களுக்கு கூறிக்கொண்டே இருங்கள். அனைவருக்கும் இந்த வழி கூறுவது நல்லது அல்லவா? ஆனால் ஆச்சரியம் என்னவெனில், யாருக்கு வழி கூறுகிறீர்களோ அவர்கள் தந்தையை நினைவு செய்ய ஆரம்பித்து விடுகின்றனர். வழி கூறக்கூடியவர்கள் சுயம் நினைவு செய்வது கிடையாது. அதனால்தான் பாவங்கள் அழிவது கிடையாது. பதீத பாவன் என்று ஒரே ஒருவர்தான் கூறப்படுகின்றார். பல பாவங்கள் படிந்திருக்கின்றன. காமத்தின் பாவம், தேக அபிமானம்தான் முதல் நம்பர் பாவமாகும். அதுதான் அனைத்தையும் விடக்கூடியது ஆகும். இப்பொழுது ஆத்ம அபிமானி ஆகுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். எந்த அளவிற்கு என்னை நினைவு செய்வீர்களோ உங்களிடத்தில் பதிந்திருக்கும் கரைகள் எரிந்துவிடும். நினைவு செய்ய வேண்டும். மற்றவர்களுக்கும் இந்த வழி கூற வேண்டும். எந்த அளவிற்கு மற்றவர்களுக்கு புரிய வைக்கிறீர்களோ உங்களுக்கும் நன்மை ஏற்படும். இந்த தொழில் செய்வதில் ஈடுபட்டு விடுங்கள். தந்தையை நினைவு செய்தால் புண்ணிய ஆத்மா ஆகிவிடுவீர்கள் என்று மற்றவர்களுக்கும் புரிய வையுங்கள். பத்தீத்த பாவன் ஒரே ஒருவர்தான் என்று மற்றவர்களுக்கும் கூறுவதுதான் உங்களது கடமையாகும். ஞான நதிகள் நீங்கள் பலர் இருக்கலாம், இருப்பினும் ஒருவரை நினைவு செய்யுங்கள் என்று நீங்கள் அனைவருக்கும் கூறுகிறீர்கள். அவர் ஒருவர்தான் பத்தீத்த பாவனர் ஆவார். அவருக்கு அதிக மகிமை உள்ளது. ஞான கடலானவரும் அவர்தான். அந்த ஒரு தந்தையை நினைவு செய்ய வேண்டும். ஆத்மாபிமானியாக இருக்க வேண்டும். இந்த ஒரே ஒரு விஷயம்தான் கடினமாக இருக்கிறது. தந்தை உங்களுக்கு மட்டும் கூறுவது கிடையாது. அனைத்து சென்டர்களிலும் இருக்கக்கூடிய குழந்தைகளின் மீது பாபாவின் கவனம் இருக்கிறது. தந்தை அனைத்து குழந்தைகளையும் பார்க்கிறார் அல்லவா? சில இடங்களில் நன்றாக சேவை செய்யும் குழந்தைகள் இருக்கின்றனர். சுபாபாவின் பூந்தோட்டம் அல்லவா? யார் நல்ல மலர்களாக இருக்கின்றார்களோ அவர்களைதான் பாபா நினைவு செய்வார். செல்வந்தர்களுக்கு 4-5 குழந்தைகள் இருப்பர். யார் மூத்த குழந்தையோ அவரை நினைவு செய்வர். மலர்களில் பல விதங்கள் இருக்கின்றன அல்லவா? ஆக பாபாவும் தனது பெரிய மலர் தோட்டத்தை நினைவு செய்கின்றார். யாராக இருந்தாலும் ஷிவ் பாபாவை நினைவு செய்யுங்கள் என்று இந்த வழி கூறுவது எளிதாகும். அவர்தான் பத்தீத்த பாவனன் ஆவார். என்னை நினைவு செய்தால் உங்களது பாவங்கள் அழிந்துவிடும் என்று சுயம் அவரை கூறுகிறார். முழு உலகத்திற்கும் முதல் தரமான பிளாட்டிங் பேப்பராக இருக்கின்றார். அனைவரும் அவரை நினைவு செய்கின்றனர். ஷிவ் பாபாவை நினைவு செய்யுங்கள் என்று மற்றவர்களுக்கும் கூறுவது மிகவும் எளிதாகும். என்னை நினைவு செய்தால் உங்களிடம் பதிந்திருக்கும் தேக அபிமானம் என்ற கரை நீங்கிவிடும் என்ற யுக்தி கூறியிருக்கின்றார். ஆத்ம அபிமானி ஆவதில்தான் உழைப்பு இருக்கிறது. பாபாவிடம் யாரும் உண்மை கூறுவது கிடையாது. சிலர் சாட் எழுதி அனுப்புகின்றனர், பிறகு கலைப்படைந்து விடுகின்றனர். லட்சியம் மிக உயர்ந்ததாகும். மாயை போதையை முற்றிலுமாக நீக்கிவிடுகிறது. பிறகு எழுதுவதையே விட்டு விடுகின்றனர். அரை கல்பத்திற்காக தேக அபிமானம் ஆகும். அது நீங்குவதே கிடையாது. இந்த தொழில் மட்டுமே செய்து கொண்டிருங்கள் என்று தந்தை கூறுகிறார். தந்தையை நினைவு செய்யுங்கள், மற்றவர்களையும் செய்வியுங்கள். அனைத்தையும் விட உயர்ந்த தொழில் இதுவாகும். யார் சுயம் நினைவு செய்யவில்லையோ அவர்கள் இந்த தொழில் செய்ய முடியாது. தந்தையின் நினைவுதான் யோக அக்னி ஆகும். இதன் மூலம் பாவங்கள் அழிந்துவிடும். அதனால்தான் எவ்வளவு பாவங்கள் அழிந்திருக்கிறது என்று கேட்கப்படுகிறது. எந்த அளவிற்கு தந்தையை நினைவு செய்வீர்களோ அந்த அளவிற்கு குஷியின் அளவு அதிகரிக்கும். ஒவ்வொருவரும் அவர் அவர்களது உள்ளத்தை அறிந்திருப்பீர்கள். மற்றவர்களையும் அவர்களது சேவையின் மூலம் அறிந்து கொள்ள முடியும். பாபாவை நினைவு செய்யுங்கள் என்று மற்றவர்களுக்கு வழி கூறுகின்றனர். அவர் பத்தீத்த பாவன் ஆவார். இங்கு இது பத்தீத்த தமோ பிரதானமான உலகமாகும். அனைத்து ஆத்மாக்களும் மற்றும் ஷரீரம் தமோ பிரதானமாகும். இப்பொழுது திரும்பி செல்ல வேண்டும். அங்கு அனைத்து ஆத்மாக்களும் தூய்மையாக இருக்கும். எப்பொழுது தூய்மையாக ஆவீர்களோ அப்பொழுதுதான் வீட்டிற்கு செல்ல முடியும். மற்றவர்களுக்கும் இதே வழியை காண்பிக்க வேண்டும். தந்தை யுக்தியுடன் மிக எளிதாக கூறுகின்றார். ஷுபாபாவை நினைவு செய்யுங்கள். இந்த பிளாட்டிங் பேப்பரை மட்டுமே வையுங்கள். அனைத்து பாவங்களும் உறிஞ்சப்பட்டுவிடும். உங்களது திக்கர்மங்களும் விநாசமாகிவிடும். முக்கிய விஷயம் தூய்மையாவதாகும். மனிதர்கள் பத்தீத்தமாக ஆகியிருப்பதால்தான் பத்தீத்த பாவனனே வாருங்கள், வந்து அனைவரையும் தூய்மையாக்கி கூடவே அழைத்து செல்லுங்கள் என்று அழைக்கின்றனர். எழுதியும் இருக்கின்றனர். அனைத்து ஆத்மாக்களையும் பாவனமாக்கி அழைத்து செல்வார். பிறகு எந்த பத்தீத்த ஆத்மாக்களும் இருக்க மாட்டார்கள். முதன் முதலில் ஸ்வர்கவாசிகள் மட்டுமே வருவார்கள் என்பது புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. தந்தை கொடுக்கும் மருந்து அனைவருக்குமானது. யாரை சந்தித்தாலும் அவருக்கு இந்த மருந்தை கொடுக்க வேண்டும். நீங்கள் தந்தையிடம் செல்ல விரும்புகிறீர்கள், ஆனால் ஆத்மா பதீதமாக இருக்கிறது, அதனால் செல்ல முடியாது. பாவனம் ஆகும்பொழுதுதான் செல்ல முடியும். ஹே ஆத்மாக்களே, என்னை நினைவு செய்தால் உங்களை அழைத்து செல்வேன். பிறகு உங்களை அங்கிருந்து சுகத்திற்கு அழைத்து செல்வேன். பிறகு உலகம் பழையதாக ஆகின்ற பொழுது நீங்கள் துக்கமடைகிறீர்கள். நான் யாருக்கும் துக்கம் கொடுப்பது கிடையாது. நான் நினைவு செய்கிறேனா என்று ஒவ்வொருவரும் தன்னை பாருங்கள். எந்த அளவிற்கு நினைவு செய்வீர்களோ அந்த அளவிற்கு குஷியின் அளவு அதிகரிக்கும். எவ்வளவு எளிய மருந்தாகும்! வேறு எந்த சாது சந்நியாசிகளும் இந்த மருந்தை பற்றி அறியவில்லை. எங்கும் எழுதப்படவும் இல்லை. இது முற்றிலும் புதிய விஷயமாகும். பாவ கணக்குகள் எந்த சரீரத்திலும் பதிவது கிடையாது. இவ்வளவு சிறிய புள்ளி வடிவான ஆத்மாவில்தான் அனைத்து பாவங்களும் பதிவாகி இருக்கிறது. ஆத்மா பதீதமாக ஆகின்ற பொழுது அதன் பாதிப்பு சரீரத்தின் மீது ஏற்படுகிறது. ஆத்மா தூய்மையாக ஆகிவிடும் பொழுது சரீரமும் தூய்மையானதாக கிடைக்கும். ஆத்மாதான் துக்கமானதாகவும் சுகமானதாகவும் ஆகிறது. ஷரீரத்திற்கு காயம் ஏற்படும் பொழுது ஆத்மாதான் துக்கமடைகிறது. இவர் துக்கமான ஆத்மா, இவர் சுகமான ஆத்மா என்று கூறப்படுகிறது. இவ்வளவு சிறிய ஆத்மா எவ்வளவு பெரிய பாகம் நடிக்கிறது! ஆச்சரியம் அல்லவா? தந்தையோ சுகம் கொடுக்கக்கூடியவர். அதனால்தான் அவரை நினைவு செய்கின்றனர். துக்கம் கொடுப்பது ராவணன். அனைத்தையும் விட முதலில் வருவது தேக அபிமானமாகும். நீங்கள் ஆத்ம அபிமானியாக ஆக வேண்டும் என்ற தந்தை இப்பொழுது புரிய வைக்கிறார். இதில்தான் மிகுந்த உழைப்பு இருக்கிறது. உண்மையான உள்ளத்துடன் எந்த யுக்தியுடன் நினைவு செய்ய வேண்டுமோ அவ்வாறு நினைவு செய்ய கஷ்டப்படுகின்றனர் என்பதை பாபா அறிவார். இங்கு இருந்தாலும் பலர் மறந்து விடுகின்றனர். ஒருவேளை ஆத்ம அபிமானியாக இருந்தால் எந்த பாவமும் ஏற்படாது. தீயவைகளை கேட்காதீர்கள், தீயவைகளை பார்க்காதீர்கள், தீயவைகளை பேசாதீர்கள் என்பது தந்தையின் கட்டளையாகும். குரங்கிற்கு கிடையாது. இது மனிதர்களுக்காக கூறப்பட்டிருக்கிறது. மனிதர்கள் குரங்கு போன்று இருப்பதால் குரங்கின் சித்திரம் காண்பித்து விட்டனர். பலர் முழு நாளும் வீண் விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கின்றனர். ஆக தந்தை புரிய வைக்க வேண்டியிருக்கிறது. அனைத்து சென்டர்களிலும் ஒருவருக்கொருவர் துக்கம் கொடுக்கும் யாராவது இருக்கவே செய்கின்றனர். சில நல்லவர்களும் இருக்கின்றனர், தந்தையின் நினைவில் இருக்கின்றனர். எண்ணம், சொல், செயலால் யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது என்று நினைக்கின்றனர். வார்த்தைகளினால் யாருக்கும் துக்கம் கொடுத்தால் துக்கப்பட்டுதான் இருக்க வேண்டி இருக்கும். குழந்தைகளாகிய நீங்கள் அனைவருக்கும் சுகம் கொடுக்க வேண்டும் என்று தந்தை கூறுகிறார். ஆத்ம அபிமானி ஆகுங்கள் என்று அனைவருக்கும் கூறுங்கள். தந்தையை நினைவு செய்யுங்கள். மேலும் யாரிடத்திலும் பணம் கொடுக்கல் வாங்கலுக்கான விஷயம் கிடையாது. அன்பான தந்தையை நினைவு செய்தால் போதும், உங்களது விக்கிரமங்கள் அழிந்துவிடும். நீங்கள் உலகத்திற்கு எஜமானர்களாக ஆகிவிடுவீர்கள். பகவானின் மகா வாக்கியம் மன்மனாபவ. ஒரு தந்தையை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்யுங்கள். வேறு எதுவும் தங்களுக்குள் பேசிக்கொள்ள வேண்டாம். தந்தையை நினைவு செய்தால் போதும், மற்றவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். உங்களது மனநிலை அந்த அளவிற்கு இனிமையானதாக இருக்க வேண்டும். யாராவது வந்து பார்த்தால் பாபாவின் குழந்தைகளும் பிளாட்டிங் பேப்பராக இருக்கின்றனர் என்று கூற வேண்டும். இப்பொழுது அப்படிப்பட்ட மனநிலை கிடையாது. பாபாவிடம் யாராவது கேட்டால் பிளாட்டிங் பேப்பர் மட்டுமல்லாமல் வெற்றுப் காகிதம் கூட ஆகவில்லை என்பார். பாபா அனைத்து சென்டர்களிலும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். மும்பை, கல்கட்டா, டெல்லி, அனைத்து இடங்களிலும் குழந்தைகள் இருக்கின்றனர் அல்லவா? பாபா இன்னார் அதிகம் தொந்தரவு செய்கின்றனர் என்று ரிப்போர்ட் வருகிறது. புண்ணிய ஆத்மா ஆக்கிக் கொள்வதற்கு பதிலாக மேலும் பாவ ஆத்மாவாக ஆக்கிக் கொள்கின்றனர். பாபாவிடம் யாராவது கேட்டால் உடனே கூறிவிடுவார். சுபாபா அனைத்தையும் அறிவார். அவரிடம் அனைத்து கணக்கு வழக்குகளும் உள்ளன. இந்த பாபாவும் கூற முடியும். முகத்தின் மூலமாகவே அனைத்தும் தெரிந்துவிடும். இவர்கள் பாபாவின் நினைவில் மூழ்கி இருக்கின்றனர். இவர்களது முகம் தேவதைகளை போன்று மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆத்மா குஷியாக இருக்கும் பொழுது ஷரீரமும் குஷியாக இருப்பது தென்படும். ஷரீரத்திற்கு துக்கம் ஏற்படும் பொழுது ஆத்மாவும் துக்கத்தை உணர்கிறது. என்னை நினைவு செய்தால் உங்களது பாவங்கள் அழிந்துவிடும் என்று சிவ்பாபா கூறுகிறார் என்ற ஒரு விஷயத்தை அனைவருக்கும் கூறிக்கொண்டே இருங்கள். கிருஷ்ண பகவானின் மகாவாக்கியம் என்று அவர்கள் எழுதி வைத்து விட்டனர். கிருஷ்ணரை பலர் நினைவு செய்கின்றனர், ஆனால் பாவங்கள் அழிவதே கிடையாது, மேலும் பதீதமாக ஆகிவிட்டனர். யாரை நினைவு செய்ய வேண்டும்? பரமாத்மாவின் ரூபம் என்ன என்பது யாருக்கும் தெரியாது. ஒருவேளை சர்வ வியாபி என்று கூறினார்கள் எனில், ஆத்மா எவ்வாறு நட்சத்திரம் போன்று இருக்கிறதோ அதே போன்று பரமாத்மாவும் நட்சத்திரம் போன்று இருக்கின்றார். ஏனெனில் ஆத்மாதான் பரமாத்மா என்று கூறிவிட்டனர். ஆக இந்த கணக்கை பார்க்கும் பொழுது புள்ளி ஆகிவிடுகிறார். சிறிய புள்ளி பிரவேசமாகிறது. குழந்தைகளே, என்னை நினைவு செய்யுங்கள் என்று அனைத்து புள்ளிகளுக்கும், அதாவது ஆத்மாக்களுக்கும் கூறுகின்றார். கர்மேந்திரியங்களின் மூலம் கூறுகின்றார். கர்மேந்திரியங்கள் இன்றி ஆத்மா பேச முடியாது. ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் ரூபம் ஒன்றுதான் என்று நீங்கள் கூற முடியும். பரமாத்மாவை பெரிய லிங்கம் அல்லது வேறு எதுவும் என கூற முடியாது. நானும் இவ்வாறு புள்ளியாக இருக்கிறேன் என்று தந்தை கூறுகிறார். ஆனால் நான் பதீத பாவனாக இருக்கிறேன். அனைத்து ஆத்மாக்களாகிய நீங்கள் பதீதமாக இருக்கிறீர்கள். எவ்வளவு தெளிவான விஷயமாகும். இப்பொழுது ஆத்மா அபிமானி ஆகி தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள். மற்றவர்களுக்கும் வழி கூறுங்கள். நான் இரண்டே இரண்டு வார்த்தைகள் தான் கூறுகிறேன். மன்மனாபவ, பிறகு இது கிளைகள், அதாவது மற்ற தர்மங்கள் என்று சிறிது விரிவாக கூறுகிறேன். முதலில் சத்தோ பிரதானம். சத்தோ, ரஜோ, தமோ, தமோ பிரதானத்தில் பொழுது நான் வருகிறேன். பாவ ஆத்மா ஆவதன் மூலம் எவ்வளவு கரைகள் படிந்து விடுகின்றன? அந்த கரைகள் எப்படி நீங்கும்? கங்கையில் குளித்தால் நீங்கிவிடும் என்று அனைவரும் நினைக்கின்றனர். ஆனால் அது ஷரீரத்தின் குளியல் ஆகும். ஆத்மா தந்தையை நினைவு செய்வதன் மூலம்தான் பாவங்கள் நீங்கும். இது நினைவு யாத்திரை என்று கூறப்படுகிறது. எவ்வளவு எளிதான விஷயமாகும். இதையே தந்தை நாள்தோறும் புரிய வைத்துக் கொண்டே இருக்கின்றார். மன்மனாபவ என்ற விஷயத்தில்தான் கீதையிலும் ஆழமாக கூறப்பட்டிருக்கிறது. ஆஸ்தி அவசியம் கிடைக்கும், என்னை நினைவு செய்து பாவங்களை அழித்து விட்டால் போதும். தந்தை அழிவற்ற பிளாட்டிங் பேப்பர் அல்லவா? என்னை நினைவு செய்தால் நீங்கள் பாவனம் ஆகிவிடுவீர்கள். பிறகு ராவணன் பதீதமாக ஆக்குகிறது. எனில் இப்படிப்பட்ட தந்தையை நினைவு செய்ய வேண்டும் அல்லவா என்று தந்தை கூறுகின்றார். யார் நினைவே செய்யவில்லையோ அவர்களது நிலை என்ன ஆகும்? குழந்தைகளே, மற்ற அனைத்து விஷயங்களையும் விட்டு விடுங்கள் என்று தந்தை புரிய வைக்கின்றார். ஆத்ம அபிமானி ஆக வேண்டும். என் ஒருவனை நினைவு செய்ய வேண்டும் என்ற ஒரே விஷயம் போதும். ஆத்மா ஒரு சரீரத்தை விடுத்து மற்றொன்றை எடுக்கிறது என்பதை அறிவீர்கள். ஆத்மாதான் துக்கம் சுகம் அடைகிறது. ஒரு பொழுதும் பிறருடைய உள்ளத்தை புண்படுத்தக்கூடாது. ஒருவருக்கொருவர் சுகம் கொடுத்து கொள்ள வேண்டும். உங்களது தொழிலே இதுதான். பலர் மற்றவர்களுக்கு துக்கம் கொடுத்து கொண்டே இருக்கின்றனர். ஒருவருக்கொருவரின் தேகத்தில் மாட்ட வைக்கின்றனர். முழு நாளும் ஒருவரை ஒருவர் நினைவு செய்து கொண்டே இருக்கின்றனர். மாயையும் தீவிரமானது. பாபா பெயர் கூற விரும்பவில்லை. அதனால்தான் குழந்தைகளே, ஆத்மாபிமானி ஆகுங்கள் என்று பாபா கூறுகின்றார். ஞானம் மிகவும் எளிது, நினைவு கடினமானது. அந்த படிப்பும் 15-20 ஆண்டுகளுக்கு படிக்கின்றனர். எவ்வளவு பாடங்கள் இருக்கின்றன? இந்த ஞான படிப்பு மிகவும் எளிது. நாடகத்தை அறிந்து கொள்வது ஒரு கதையாகும். முரளி எடுப்பது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நினைவுதான் மிக கடினமானது. இருப்பினும் நாடகம் என்று பாபா கூறிவிடுகின்றார். முயற்சி செய்து கொண்டே இருங்கள். தந்தையை நினைவு செய்தால் இந்த யோக அக்னியின் மூலம் உங்களது பாவங்கள் அழிந்துவிடும். நல்ல நல்ல குழந்தைகள் இதில் தோற்றுவிடுகின்றனர். நல்லது, இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம், முதலாவது, ஒருபோதும் யாருடைய உள்ளத்தையும் புண்படுத்தக் கூடாது. அனைவருக்கும் சுகம் கொடுக்க வேண்டும். ஒரு தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும் மற்றும் அனைவருக்கும் நினைவை ஏற்படுத்த வேண்டும். இரண்டாவது, பாவ கரைகளை நீக்குவதற்கு ஆத்ம அபிமானி ஆகி அழிவற்ற பிளாட்டிங் பேப்பராகி தந்தையை நினைவு செய்ய வேண்டும். வரதானம் தன்னுடைய சிரேஷ்ட தன்மை மூலம் புதுமை தன்மையின் கொடியை பறக்கவிடக்கூடிய சக்தி சுரூபம் ஆகுக. தன்னுடைய சிரேஷ்ட தன்மை மூலம் புதுமை தன்மையின் கொடியை பறக்கவிடக்கூடிய சக்தி சுரூபம் ஆகுக. விளக்கம். இப்பொழுது சமய அனுசாரம், சமீப நிலையின் அனுசாரம் சக்தி சொரூபத்தின் பிரபாவத்தை எப்பொழுது பிறர் மீது ஏற்படுத்துவீர்களோ அப்பொழுது இறுதி பிரத்யக்ஷத்தாவை சமீபமாக கொண்டு வர முடியும். எவ்வளவு சிநேகம் மற்றும் சகயோகம் வெளிப்படுத்தி இருக்கிறீர்களோ அதுபோல் சேவை என்ற கண்ணாடியில் சக்தி சொரூபத்தினுடைய அனுபவத்தை செய்வித்திடுங்கள். எப்பொழுது தன்னுடைய சிரேஷ்ட தன்மை மூலம் சக்தி ரூபத்தினுடைய புதுமை தன்மையின் கொடியை பறக்க விடுகிறீர்களோ அப்பொழுதே பிரத்யக்ஷதா ஏற்படும். தன்னுடைய சக்தி சொரூபத்தினால் சர்வ சக்திவான் தந்தையுடைய சாட்சாத்காரம் செய்யுங்கள். ஸ்லோகன். மனதின் மூலம் சக்திகளுடைய மற்றும் கர்மத்தின் மூலம் குணங்களுடைய தானம் கொடுப்பதுதான் மகாதானம். மனதின் மூலம் சக்திகளுடைய மற்றும் கர்மத்தின் மூலம் குணங்களுடைய தானம் கொடுப்பதுதான் மகாதானம் ஆகும். அவ்யக்தேஷாரே, நிச்சயம் என்ற அஸ்திவாரத்தை உறுதியானதாக ஆக்கி சதா பயமற்றவர் மற்றும் கவலையற்று இருங்கள். என்னுடைய குழந்தைகளாகிய இவர்களே தடைகளை அழிக்கக்கூடிய ஆத்மாக்கள், பூஜைக்குரிய ஆத்மாக்கள். இந்த குழந்தைகள் தந்தையை விட சிறந்தவர்கள். நிமித்தமாகியிருக்கும் சதா தந்தையையும் கவலையற்றவராக ஆக்கக்கூடியவர்கள். சதா மகிழ்ச்சியான செய்தியை சொல்லக்கூடிய ஒவ்வொருவரும் விசேஷமானவர்கள் என்ற இந்த முழுமையான நம்பிக்கை தந்தைக்கு குழந்தைகள் மீது உள்ளது. தன் மீது அப்பேற்பட்ட நம்பிக்கையை வைத்து இதே நினைவு சொரூபத்தில் இருந்தீர்கள் என்றால் வெற்றியாளர் ஆகிவிடுவீர்கள். ஓம் சாந்தி.